இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஜூலை மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை 2021ஆம் ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்ப தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்கு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று இன்றைய சிந்தனையுடன் நிகழ்ச்சியை தருகின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சை நரசிங்கம் அவர்களுடைய இன்றைய சிந்தனை.
அனைவருக்கும் வணக்கம். பக்தி மனதில் வேரூன்றினால் பகைவன் மீதும் அன்பு செலுத்தும் பண்பு வரும். அன்றாடம் கடவுளை தியானம் செய்ய பழகினால் மனம் பாவ விஷயங்களில் ஈடுபட வாய்ப்பிருக்காது. மாணவர் கல்வியை பணிவுடன் கற்க வேண்டும். பணிவு இல்லாத கல்வியால் உலகிற்கு பயன் உண்டாகாது. இறைவனிடம் இருப்பிடமான மனதை பாதுகாக்க தினமும் தியானம் செய்யுங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு நன்மை செய்வது புண்ணியம். சுயநலத்துடன் ஆசையால் செய்யும் அனைத்தும் பாவம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்றைய சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்திலே. வணக்கம் லக்வன், சொல்லுங்கள் திருக்குறளை.
வணக்கம் ஷான், வணக்கம் நேர்களே. நாம் இன்று ஒரு அருமையான திருக்குறளை பார்க்க இருக்கிறோம். நித்தார் பெருமை என்னும் அதிகாரத்திலிருந்து குறள் எண் 24. உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வாய்ப்பிற்கோர் வித்து என்று கூறுகிறது இந்த திருக்குறள். இதன் விளக்கம் என்னவென்றால், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அங்குசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டு உலகிற்கு ஒரு விதையாவான் என்று பொருள்படுகிறது. மீண்டும் அந்த திருக்குறளை காண்போம். உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து.
ஆமாம் லக்வன், இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த காலை வேளையிலே ஒரு திரைப்பட பாடல் ஒன்றுக்கு சென்றால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சொல்லுங்கள் அந்த திரைப்பட பாடல் தொடர்பான கருத்துக்களை.
இந்த திரைப்பட பாடல் இடம்பெற்ற படம் எங்கள் தங்கம், தங்கப்பதக்கத்தின் மேலே என்று தொடங்கும் அருமையான பாடல். அப்பொழுது நாம் எல்லாம் வரவேற்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடிய அருமையான மேமஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் கேட்போமே.
பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போல உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போல உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாம், நீயும் விட்டு கொடுத்திடலாம். முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு, ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. அழகு நடையை பழகும் சிலையை அழைக்க வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாம். Thank you. பெண்கள் துணிந்து பக்கம் நடந்தது என்ன, பட்டாடை தொட்டாடங்கள் துணிந்து பக்கம் நடந்தது என்ன, உயிர் காதல் தலைவன் சாவல் இருக்க தொற்று இழுப்பது என்ன, உயிர் காதல் தலைவன் சாவல் இருக்க தொற்று இழுப்பது என்ன, பணியில் நனையும் மலரின் உடறி புயல் எடுத்தாரு, ஒருவன் மடியில் மயங்கும் பொழுது சுகம் பிறத்தாரு,
சிறப்பு நிகழ்ச்சி மலரும் நினைவுகள். அறிந்தும் அறியாததும் நாம் இவ்வாழ்வில் அடியெடுத்து வைத்த பின் குடும்பம் என ஒன்று உருவாகி குழந்தைகள் பிறந்து அவர்கள் வேகமாக வளர்ந்து விட்டார்கள். பள்ளி கல்லூரி என அவர்களுக்கு பிடித்த கல்வியை கற்று அவர்களது எதிர்காலத்தை அவர்களே தீர்மானிக்கும் நிலைக்கும் வந்து விட்டார்கள். நாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வயதுக்கேற்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் நமக்கு இருந்த போதும் ஆரோக்கியத்தை காத்துக்கொண்டு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். வாழ்வினை திரும்பி பார்க்கும் போது மலைப்பாக இருக்கிறது. எத்தனையோ சந்தோஷங்களும் சிரிப்புகளும் எத்தனையோ துக்கங்களும் கண்ணீரும் எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட்டோம். நம் மீது அன்பை புழிந்த அல்லது நாம் அன்பு செலுத்திய நிறைய பேர் இன்று நம்மிடையே இல்லை. இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், விபத்துக்கள், கொடிய மற்றும் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், போர்கள் ஆகியவற்றிலிருந்து இதுவரை தப்பித்துக் கொண்டோம். நாம் ஆசையாய் நினைத்த விஷயங்கள் பல கைகூடாததாலும் நாம் கொஞ்சமும் நினைத்தே பார்த்திராத சில விஷயங்கள் நடந்தேறியதாலும் மனம் வாக்கு செயல் மூன்றிலும் மாற்றம் கண்டோம். பெரியவர்களின் நிறைய ஆசீர்வாதங்கள். சில சமயங்களில் காயப்படுத்திய சொற்கள் இரண்டையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டோம். யாரெல்லாம் நம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள், யாரெல்லாம் உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்று பேசுபவர்கள், யாரெல்லாம் பாசமாய் இருப்பது போல நடிப்பவர்கள் என்பதையெல்லாம் கண்டுகொண்டோம். சில நண்பர்கள் சில உறவுகள் பிரிந்து போனதையும் சில நண்பர்கள் சில உறவுகள் நம்மை மறந்து போனதையும் இயல்பாய் எடுத்துக்கொண்டோம். புது புது இடங்களை சுற்றி பார்ப்பதும் விதம் விதமான உணவுகளை ருசித்து பார்ப்பதும் மகிழ்ந்த தருணங்களை நினைவில் பதிய வைத்துக் கொண்டோம். வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் ஆத்மாத்மான நண்பன் அல்லது தோழியிடமிருந்து ஆலோசனையை பெற்று அதிலிருந்து மீண்டு வந்தோம். வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மனிதர்களுடன் வேறு வேறு பதவிகளில் பணிபுரிந்து நிறைய அனுபவங்களை சேகரித்துக் கொண்டோம். பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்வுகள், விழாக்கள், புதுவருடம் போன்ற விசேஷ தினங்கள், கோவில் திருவிழா, தீபாவளி மற்றும் தைப்பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் கூடி மகிழ்ந்தோம். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என புரிந்து கொண்டோம். பணமும் பட்டம் பதவி புகழ் வீடு தோட்டம் நகை கார் சொத்து சுகம் உறவுகள் எதுவும் நம்முடன் கடைசி வரை வரப்போவதில்லை என அறிந்து கொண்டோம். நிம்மதியை வெளியில் தேடி பயனில்லை, அது நமக்குள்ளேதான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். எல்லாவற்றையும் மன்னித்து விடவும் சிலவற்றையாவது மறந்துவிடவும் கற்றுக்கொண்டோம். எல்லாமும் கடந்து போகும் எனவும் எதுவும் நிரந்தரமில்லை எனவும் புரிந்து கொண்டோம். காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும். புத்தகங்களை வாசிப்பதும் இயற்கையை ரசிப்பதும் இனிய இசை கேட்பதும் இறைவரிடம் பிரார்த்திப்பதும் மனதுக்கு ஆறுதலான விஷயங்கள். எனவே இக்கணத்தில் வாழ்வோம். வாழ்க்கையே ஒரு திருவிழாதான், நாளும் அதை கொண்டாடுவோம் அல்லவா?
வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன? வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன?
சிறப்பு அறிவித்தல் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 தொடக்கம், பிற்பகல் 1:30 வரை கிரீன்லேன் ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற ஜக்கி டிக்கி மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களும் தவறாது இந்த அறிவித்தலை கவனத்தில் கொண்டு, இடமாற்றம் தொடர்பான அறிவித்தலை கவனத்தில் கொண்டு அனைவரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 மணி தொடக்கம், பிற்பகல் 1:30 மணி வரை கிரீன்லேன் ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற ஜக்கி டிக்கி சமூக மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களும் இந்த அறிவித்தலை கவனத்தில் கொண்டு தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் 1. ஓக்லாந்து பல்கலாச்சார சங்கம் ஆண்டுதோறும் நடத்தும் பல்கலாச்சார பொருட்செய்கை கண்காட்சி 2021 நடத்தப்பட இருக்கின்றது. இடம் 489 டொமினியன் வீதி, போர் ஞாபகார்த்த மண்டபம், மவுண்ட் ஏடன், ஓக்லாந்து. வருகின்ற 1 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடக்கம் மாலை வரை ஆரம்பமாகி நடைபெற இருக்கின்றது. நுழைவு முற்றிலும் இலவசம். பல கலாச்சார பொருட்கள், செய்கை கண்காட்சி, பல இன தகவல் செய்திகளும் பார்வைக்கு உண்டு. பசிபிக் பிராந்திய, திபெத்திய, ஐரோப்பிய பல வகை உணவு தீன்பண்டங்களும் விற்பனை செய்யப்படும். வாங்கி சுவைக்க முடியும். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டார்கள். நுழைவு இலவசம். மற்றும் ஒரு சமூக அறிவித்தல் 1. தெலிப்பளை மகாஜனா கல்லூரி நியூசிலாந்து வாழ் பழைய மாணவர்களின் 19 வருடாந்த ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 24 சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் மகாஜனா கல்லூரியின் பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டார்கள் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றார்கள். இடம் அஞ்சுரேஷ் பார்க் கம்யூனிட்டி ஹால், இலக்கம் 16 ஸ்வேன் கிரசன்ட், பக்ரங்கா. நேரம் 24 ஜூலை மாதம் மாலை 6 முதல். மேலதிக விவரங்களுக்கு திருமதி சுகி மனோகரன் தொலைபேசி இலக்கம் 625-9593, திருமதி ஜனனி தீபன் தொலைபேசி இலக்கம் 266-5505. ஒரு சமூக அறிவித்தல் 1. நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டிலே வருடாந்தம் நடைபெறுகின்ற கருப்பு ஜூலை நினைவளர்ச்சி நினைவு தினம் வருகின்ற ஜூலை மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 தொடக்கம் பிக்லிங் சென்டர் பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நினைவு கூறப்பட இருக்கின்றது. நியூசிலாந்து நாட்டினுடைய கௌரவ அமைச்சர் திருவாளர் மைக்கேல் பூட் மற்றும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் நண்பர்களையும் அடுத்ததாக மற்றும் ஒரு சமூக அறிவித்தல் 1. நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையின் ஏற்பாட்டிலே நடைபெறுகின்ற வருடாந்து கலை நிகழ்ச்சி முத்துச்சரம் இன்று சனிக்கிழமை மாலை 5:30 தொடக்கம். மைக்கேல் பார்க் ஸ்கூல் ஆடிட்டோரியம், இலக்கம் 55 எம்இ ஸ்ட்ரீட், எலஸ்லி, ஓக்லண்டில். குடும்பம் ஒன்றுக்கான நுழைவு கட்டணமாக $25, வயது வந்தவர்களுக்கான கட்டணமாக $10 அறவீடு செய்யப்பட இருக்கின்றது. இசை, நாடகம், நாட்டியம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மேடையேற காத்திருக்கின்றன. அனைத்து அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையினர். உங்களுடைய நுழைவு கட்டணங்களுக்காக நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபை நிர்வாக சபை உறுப்பினர்களை அல்லது மண்டப வாயிலில் பெற்றுக் கொள்ளலாம். லக்வன, இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பல்வேறு செய்தி குறிப்புகளை நேர்களுக்கு வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே உங்களுடைய முதலாவது செய்தி குறிப்பை சொல்லுங்கள் நேர்களுக்காக.
முதல் செய்தி ஐயா, தடுப்பூசிகளை கலந்து போடுவது ஆபத்து என்ற தலைப்பில் பார்க்கிறோம். இது உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை என்று கொள்ளலாம். கொரோனா தடுப்பூசிகளை கலந்து போட வைத்து என்பது ஆபத்தான போக்கு என உலக நாடுகளுக்கு உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பல நாடுகளும் தற்போது முதல் தடுப்பூசி ஒன்றாகவும் இரண்டாவது டோஸ் வேறாகவும் கலந்து செலுத்தி வருகின்றன. அதில் சில நாடுகள் பக்க விளைவுகளின் ஆபத்திலிருந்து தப்பிக்க இரண்டாவது டோஸுக்கு வேறு நிறுவனம் தயாரிக்கும் தடுப்பூசிகளை பரிந்துரைக்கின்றன. ஒரு சில நாடுகள் பீட்டா, டெல்டா போன்ற உருமாறிய வைரஸ்களுக்கு எதிராக சிறந்த பலனை அளிப்பதற்காக ஆய்வின் தரவுகளை கொண்டு இந்த முடிவை எடுத்திருக்கின்றன. குறிப்பாக சில ஏழை நாடுகள் தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக வேறு வழியின்றி வெவ்வேறு நிறுவனங்கள் தயாரிக்கும் தடுப்பூசிகளை கலந்து செலுத்தும் முடிவுக்கு வருகின்றன. ஏதோ ஒரு வகையில் இது ஒரு இயல்பான போக்காக மாறி வருகிறது. இந்நிலையில் இது குறித்து உலக சுகாதார தலைமை விஞ்ஞானி சௌமிய சாமிநாதன் உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை அளித்திருக்கிறார். இது ஒரு ஆபத்தான போக்கு. தடுப்பு மருந்துகளை கலந்து பொருத்துவதில் நாம் ஒரு சரியான தரவு மற்றும் ஆதாரம் இல்லாத நிலையில் இருக்கிறோம் என்று சௌமிய சுவாமிநாதன் ஒரு ஆன்லைன் மாநாட்டில் கூறினார். இது மக்கள் தங்களுக்கான 2வது, 3வது மற்றும் 4வது டோஸ் தடுப்பூசியை எப்போது எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வார்கள் என்பதை குடிமக்களே தீர்மானிக்க தொடங்கினால் அது நாடுகளில் குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
ஆமாம் லக்வன், என்னிடம் இருக்கின்ற மற்றும் ஒரு செய்தி குறிப்பு ஒன்றை நேர்களுக்கு வழங்குவோம். நான் சிங்களவர் எனவும் சிங்களம் மட்டுமே பேசுவதாகவும் ஒரு தரப்பினர் கருதுகின்றனர் என்று தெரிவித்திருக்கின்றார் கிரிக்கெட் வீரர் முரளிதரன். 800 திரைப்படம் நிச்சயமாக வெளிவரும் என நட்சத்திர கிரிக்கெட் வீரன் முத்தையா முரளிதரன் கொழும்பு தொலைக்காட்சி ஒன்றின் நேர்காணலில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் தாய் நாட்டை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டுக்காக கிரிக்கெட் விளையாடிய காலத்தில் இந்நாட்டின் அனைத்து மக்களும் தமக்கு பேராதரவு வழங்கியதாகவும், தனது அறக்கட்டளை ஊடாகவும் வேறு வழிகளிலும் தற்போது அந்த மக்களுக்கு சேவையாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கோவிட் பெருந்தொற்று காரணமாக திரைப்படத்தின் பணிகள் ஸ்தம்பிப்பது, பெருந்தொற்று நிலைமை நீங்கியதும் நிச்சயமாக படப்பிடிப்பு ஆரம்பமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். படத்திலிருந்து விலகுமாறு நாம் விஜய் சேதுபதிக்கு தாம் கூறியதாகவும், ஏனென்றால் அவருக்கு அழுத்தங்களை அதிகரிக்கவும் அவ்வாறு அறிவுறுத்தியதாக முரளிதரன் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நாட்டில் என்னை பற்றி இரண்டு விதமான நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு தரப்பினர் தாம் சிங்களவர் எனவும் தாம் சிங்களம் மட்டுமே பேசுவதாகவும் தமிழ் தெரியாது எனவும் கருதுகின்றனர். மற்றொரு தரப்பினர் வேறு விதமாக கருதுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தாம் அடிக்கடி ஊடகங்களில் பேசுவதில்லை, தம்மை பற்றி தெரியாதவர்கள் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 800 திரைப்படத்தின் பிரதான பாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்காக பிரபல திரை நட்சத்திரம் ஒருவரை ஒப்பந்தம் செய்ய முடியாது எனவும், அவ்வாறு செய்தால் மீளவும் எதிர்ப்புகள் கிளம்பும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்தியாவிலிருந்து ஒரு நடிகரை இந்த திரைப்படத்தில் நடிக்க செய்ய உள்ளதாகவும், இளைஞர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக நடிகையை இலங்கையில் தெரிவு செய்யுமாறும் தாம் படத்தின் இயக்குநரிடம் கூறியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். நடிக்கக்கூடிய ஆர்வமுடையவர்கள் இத்திரைப்படத்தில் நடிப்பதற்காக முயற்சி செய்யலாம் எனவும், இது 7 மொழிகளில் பல்வேறு நாடுகளில் திரையிடப்பட உள்ளதாகவும் முரளிதரன் குறிப்பிட்டிருக்கின்றார். கோவிட் நிலைமைகளின் பின்னர் நிச்சயமாக தமது சுயசரிதையை கருவாக கொண்ட 800 திரைப்படம் வெளியிடப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். லக்வன், சொல்லுங்கள் உங்களுடைய அடுத்த செய்தி குறிப்பை.
அடுத்த செய்தி அருமையான செய்தி என்று நினைக்கிறேன். பிரித்தானிய இளவரசர் வில்லியம் மீது இத்தாலி கால்பந்து ரசிகர்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள். யூரோ கால்பந்து போட்டி தொடர்பில் பிரித்தானிய இளவரசர் வில்லியம் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். இத்தாலி கால்பந்து ரசிகர்கள் யூரோ கால்பந்து ஆட்டத்தின் இறுதிப் போட்டியை காண தனது மனைவி கேட், மகன் ஜார்ஜுடன் வெம்ப்ளி மைதானத்திற்கு வந்திருந்தார் பிரித்தானிய இளவரசர் வில்லியம். இங்கிலாந்தும் இத்தாலியும் ஆடிய அந்த ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் முடிவடைய பெனால்டி அடிப்படையில் இத்தாலி வெற்றி பெற்றது. இந்நிலையில் இளவரசர் வில்லியம் இத்தாலி அணியின் வெற்றிக்காக இத்தாலி ஜனாதிபதி செர்ஜியோ மெட்ரோலாவை பாராட்டவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார்கள் இத்தாலி ரசிகர்கள். அத்துடன் இத்தாலிக்கு வெற்றி கோப்பை வழங்கப்படுவதற்கு முன்பே, அதாவது பரிசு வழங்கும் விழாவுக்கு முன்பே, வில்லியம் மைதானத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அது அநாகரிக செயல் என்றும் சிலர் விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் இத்தாலி வெற்றி பெற்றதும் செர்ஜியோ மெட்ரோலாவை வில்லியம் எட்டி பார்க்கும் ஒரு காட்சி வெளியாகியிருக்கிறது. அவர் மெட்ரோலாவை நோக்கி நடக்க முற்படும் போது வேறொருவர் அவரை வழிமறித்து அவரை பாராட்டிக் கொண்டிருப்பதை அந்த வீடியோவில் காணலாம். அத்துடன் வில்லியம் இத்தாலிக்கு வெற்றி கோப்பை வழங்கப்படுவதற்கு முன்பே புறப்பட்டு சென்று விட்டார் என்ற குற்றச்சாட்டை மறுத்துள்ள கென்சிங்டன் அரண்மனை, பரிசு வழங்கும் விழா முடியும் வரை இளவரசர் வில்லியம் மைதானத்தில் தான் இருந்தார் என்பதை
ஜெர்மனியில்
இதை கட்டாயப்படுத்த மாட்டோம் ஏஞ்சலா மெர்க்கல் திட்டவட்டம். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை ஜெர்மனி கட்டாயமாக்காது என்று அந்நாட்டு அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் கூறும்போதும், ஜெர்மனி மக்கள் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்வது உறுதி செய்யப்படும், அதற்காக பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளைப் போல் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்வதை ஜெர்மனி கட்டாயமாக்காது என்று தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொள்வதில் விருப்பமில்லை, மாறாக சமூக இடைவெளியை கடைபிடித்தலை உறுதி செய்தல், பரிசோதனை மற்றும் கண்காணிப்பை அதிகரித்தலை செய்வோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கட்டாயப்படுத்துவதன் மூலம் ஜெர்மன் அரசாங்கம் நம்பிக்கையை பெற முடியும் என்று தான் நம்பவில்லை என்று கூறிய மெர்க்கல், தடுப்பூசியை விளம்பரப்படுத்துவதன் மூலமும் முடிந்தவரை மக்கள் தங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து தடுப்பூசிக்கான தூதர்களாக ஆவதன் மூலமும் நாங்கள் நம்பிக்கையை பெற முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஜெர்மனியில் டெல்டா வைரஸ் காரணமாக கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. 4வது அலையை நோக்கி நாடு செல்வதாக விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. டெல்டா வைரஸை கட்டுப்படுத்த 85% பெறுபவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
லக்வன், இறுதியாக நான் நினைக்கின்றேன், கடந்த வாரம் நடைபெற்ற ஐரோப்பிய கோப்பைக்கான கால்பந்தாட்ட போட்டி முடிவடைந்திருக்கின்றது. அந்த கால்பந்தாட்ட போட்டியிலே நாங்கள் செய்தி குறிப்பிலே குறிப்பிட்டதை போன்று ஒன்றுக்கு ஒன்று என்ற நிலையிலே சமநிலையில் இருந்து இறுதியாக பெனால்டி கிக் மூலமாக இத்தாலி சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளின் பிற்பாடு நடந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த கால்பந்தாட்ட நிகழ்ச்சி பின்னர் கைப்பந்தாட்ட நிகழ்ச்சிகளாக மாறி பல சமூக வலைதளங்களில் இன்று விமர்சனங்களை செய்யறுத்திக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பலர் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். குறிப்பாக இரண்டு தரப்பிலும் மிக கூடுதலாக இத்தாலியைச் சேர்ந்தவர்களை இங்கிலாந்து நாட்டவர்கள் தாக்கிய பல வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் கவலை அடைகின்றோம். விளையாட்டை விளையாட்டாக எடுத்துக் கொள்வது நல்லதில்லை லக்மன்.
நிச்சயமாக, இதற்காகத்தான் நாம் அடுத்த பாடலில் செய்திருக்கிறோம். அந்த பாடலின் முதல் வரியை பாருங்களேன், வெள்ளை புறா ஒன்று.
ஆமாம் லக்மன், இந்த சந்தர்ப்பத்திலே இத்துடன் நிகழ்ச்சி நேரம் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களை.
வணக்கம் ஷான், வணக்கம் நேர்களை. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல நிகழ்வோடு காண்போம். அதுவரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது தங்கள் நண்பன் சோ இலக்குவன். வரும் பாடல் புது கவிதை என்ற படத்திலிருந்து, வெள்ளைப்புறா என்று தொடங்குகிறது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து, பாடகர்கள் எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
ஒன்று